ஞாயிறு சிந்தனை.
அன்பு நெஞ்சங்களே, 15 ஆண்டுகளுக்கு முன்னால புத்தாண்டு தினத்தன்று நடந்த ஒரு சம்பவம் என்னுடைய மனசுல ஆழமான எண்ணங்களையும் மாற்றங்களையும் பதித்து சென்ற ஒரு சம்பவம். நானும் இன்னொரு குருவும் புத்தாண்டு தினத்தன்று சென்னையில் இருக்கின்ற அரசு மருத்துவமனைக்கு சென்றோம். எங்கள் இயேசு சபையை சேர்ந்த ஒரு குரு அன்றைக்கு காலையில சாலை விபத்துல இறந்துட்டார். நள்ளிரவு காலை திருப்பலிகளையெல்லாம் முடிச்சிட்டு வீடு திரும்பிக்கிட்டு இருந்த அவர் வேறொரு வாகன ஓட்டியினுடைய தவறுனால தன்னுடைய உயிரை இழந்தார். அவருடைய உடலை அந்த மருத்துவமனையினுடைய சவக்கிடங்கிலிருந்து மீட்டு வரத்துக்காக போனோம். அந்த சவக்கிடங்களை நான் அடைந்த அதிர்ச்சியை என்னால் பல ஆண்டுகள் மறக்க முடியல. வருஷ கடைசி அன்று இரவு நடக்கின்ற சாலை விபத்துக்களை நாம் அறிவோம். எனவே அந்த சவக்கிடங்கில் பல உடல்கள் பலவாறாக சிதைக்கப்பட்ட நிலையில இருந்தன. அத்தனை சவங்களுடைய மத்தியில் எங்களுடைய குருவை நாங்கள் அடையாளம் கண்டோம். அந்த சவக்கிடங்கில் நாங்கள் இருந்த நேரம் ஒருவேளை 5 நிமிடங்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் அது 5 மணி நேரம் போல தெரிந்தது. அந்த சவக்கிடங்களை ஆரம்பித்து பல நாட்கள் இரவும் பகலும் எனக்குள் ஒலித்து கொண்டிருந்த ஒரு கேள்வி, வாழ்க்கை இவ்வளவுதானா? உயர்ந்த ஒரு மலை மேலே நின்று பார்க்கும்போது ஒரு பரந்துபட்ட பார்வை கிடைப்பது போல அந்த சவக்கிடங்களை இறந்த உடல்களுக்கு மத்தியில் வாழ்வை பற்றிய ஏதோ ஒரு தெளிவு எனக்கு கிடைத்ததைப் போல உணர்ந்தேன். பிணி, முதுமை, சாவு இவற்றை பார்த்த புத்தரின் அகக்கண்கள் திறக்கப்பட்டன. அவருடைய வாழ்க்கை மாறியது. அந்த புத்தருக்கு கிடைத்த ஞான ஒளியில 1/1000 அல்லது அதற்கும் சிறிய அளவிலாவது எனக்கும் ஒரு ஞானம் தெளிவு கிடைத்தது உண்மை. அந்த சவக்கிடங்கின் அனுபவம் வாழ்க்கையில பலமுறை என்னை சிந்திக்க வைத்தது. நான் எடுத்த பல முடிவுகளை மாற்ற உதவியது. அந்த புத்தாண்டு தினத்தினுடைய அனுபவம் எனக்கு கிடைத்த மற்றொரு திருமுழுக்கு என்று சொல்வேன். என்னுடைய இந்த அனுபவம் வரலாறு ஆகுமா என்பது எனக்கு பின் வருபவர்களுடைய பொறுப்பு. ஆனால் எனக்கு முன்னால் உள்ள வரலாற்றில் எத்தனையோ பேருடைய வாழ்வை புரட்டி போட்ட சம்பவங்களை நான் இப்போது கொஞ்சம் அசைப்போட ஆசைப்படுகின்றேன். கொலை வெறியோடு கிறிஸ்துவர்களை கைது செய்து எருசலேமுக்கு கொண்டு வர தமஸ்கு நகரை நோக்கிச் சென்ற சவுலை பார்வை இழக்கச் செய்து பின்னர் மறுபார்வை தந்த இறைவன் சவுலை பவுலாக புரட்டி போட்டார். பம்பலோனா கோட்டையில் காலில் பட்ட குண்டு லொயோலா எனிகோவுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. தென்னாப்பிரிக்காவில் புகைவண்டியிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட ராஜ்மோகனுடைய அந்த பயணம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது, அவரை மகாத்மாவாக்கியது. கொல்கத்தாவுடைய சாக்கடைகளும் சேரிகளும் அன்னை தெரேசாவுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டன. அன்புள்ளங்களே, ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தா இவர்களுக்கு கிடைத்த இந்த அனுபவங்கள் எல்லாம் இவர்களுக்கு கிடைத்த திருமுழுக்கு என்று சொல்லலாம். இறைமகன் இயேசுவுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு நிகழ்ச்சியாக அவருடைய திருமுழுக்கை நாம் சிந்திக்க இன்று நமக்கு ஒரு வாய்ப்பு. அந்த நிகழ்ச்சியை கூறும் நற்செய்திக்கு இப்போது செவிமடுப்போம்.
லூக்கா நற்செய்தி, அதிகாரம் 3. அக்காலத்தில் மக்கள் மீட்பரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று எல்லாரும் தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து, நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் என்னைவிட வலிமை மிக்க ஒருவர் வருகின்றார். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதியில்லை. அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார். மக்கள் எல்லோரும் திருமுழுக்கு பெறும் வேளையில் இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது வானம் திறந்தது. தூயாவி புறா வடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது.
அழியாத உறவொன்று கண்டே அதை பாடி ஆனந்தம் கொண்டேன்.
அன்பு உள்ளங்களே, முன்பு ஒரு முறை கார்ட்டூன் ஒன்றில் படித்த சிரிப்பு துணுக்கு நினைவுக்கு வருகின்றது. 2 நண்பர்கள் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றார், நான் கடவுளை பார்த்தா ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்பேன். அடுத்தவர் கேட்கிறாரு, என்ன கேள்வி? கடவுளே, இவ்வளவு அநியாயம் நடக்கிறத பார்க்கறியே, ஒன்றும் செய்ய மாட்டியா? நண்பர் சொல்றார், நல்ல கேள்வி, கேட்க வேண்டியதுதானே. அப்ப அந்த முதல் நண்பர் சொல்கின்றார், அதே கேள்வியை கடவுள் என்கிட்ட திருப்பி கேட்டா? சிரிப்பு துணுக்குகள் பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகளை தூண்டிவிடும் நெருப்பு குச்சிகள் இல்லையா? கடவுளே, இவ்வளவு அநியாயம் நடக்கிறத பார்க்கறியே, ஒன்றும் செய்ய மாட்டியா என்ற இந்த கேள்வியை பல கோடி மக்கள் கேட்டிருப்பாங்க, இனியும் கேட்பாங்க. நானும் இந்த கேள்வியை கேட்க நினைத்ததுண்டு பல நேரங்களில், கேட்டதில்லை. எனக்கும் அதே பயம். இந்த கேள்வியை விண்ணை நோக்கி நான் ஏவி விட்டால் அது மீண்டும் ஒரு மின்னலாக, இடியாக, எதிரொலியாக என்னையே திருப்பி தாக்கிவிடுமோ என்ற ஒரு பயம். சாதாரண மனித கண்ணோட்டத்தில் பார்த்தா இயேசுவுக்கும் இந்த கேள்வி கட்டாயம் அவருடைய உள்ளத்தில் எழுந்திருக்கும். 30 ஆண்டுகள் அமைதியாக நாசரேத்தூரில் தான் உண்டு, தன் வேலை உண்டு, தன் தாய் உண்டு என்று இயேசு வாழ்ந்து பழகிவிட்டாலும் அவ்வப்போது அவரை சுற்றி நடந்த பல அநியாயங்கள் அவருடைய மனசில் பூகம்பங்களாக வெடித்திருக்கும். இந்த அநியாயங்களுக்கு விடை தேடி தன்னுடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள் எல்லாரும் புரட்சி குழுக்களை உருவாக்கியதையும் அந்த குழுக்களில் சேர்ந்ததையும் இயேசு கட்டாயம் அறிந்திருந்தார். தீவிரவாதம், வன்முறை இவைகள்தான் தீர்வுகளா அல்லது வேறு வழிகள் உள்ளனவா என்று இயேசுவும் கட்டாயம் சிந்தித்திருப்பார். இந்த சிந்தனைகளுடைய விடையாக அவர் எடுத்த முதல் முடிவு, மக்களோடு மக்களாக தன்னை கரைத்து கொள்ள வேண்டும். அந்த முடிவோடு, அந்த முனைப்போடு யோர்தான் நதியில் இயேசு இறங்கினார். மக்களை மீட்க வந்த இயேசு மக்களோடு மக்களாக மாறுவதா? இவரையெல்லாம் தலைவர்னு யார் ஏற்றுக்க முடியும்? தலைவர்னு சொன்னா, அன்பு நெஞ்சங்களே, தலைவர் என்றால் என்று விரியும் இலக்கணத்தை சொல்லி உங்களுடைய நேரத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை. நாம் கேள்விப்பட்டு அல்லது பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு சலித்து போன பல தலைவர்களுக்கும் இயேசுவுக்கும் 6 வித்தியாசங்கள் அல்ல, 600 கோடி வித்தியாசங்கள் உண்டு. இயேசு யோர்தானில் மக்களோடு மக்களாக இறங்குவதற்கு ஒரு முக்கிய காரணம் தந்தையின் மீது அவர் வைத்திருந்த அளவு கடந்த நம்பிக்கை. கடவுள் மீது எவ்வளவு நம்பிக்கை வைக்க முடியும் என்பதற்கு பல கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். நாம் அடிக்கடி கேட்ட கதை இது. ஒரு பாதாளத்தில் தவறி விழுந்துவிடும் ஒருவன் ஒரு மரத்தினுடைய கிளையையோ வேரையோ பற்றி கொண்டு கடவுளை பார்த்து வேண்டுவதும், கடவுள் அவனிடம் நீ உண்மையிலேயே என்னை நம்புகிறாயா என்று கேட்பதற்கு ஆம் என்று அந்த மரண பயத்தில் அந்த மனிதன் அலறுவதும், கடவுள் அவனிடம் நீ என்னை முழுவதுமாக நம்புவதாக இருந்தால் நீ பற்றியிருக்கும் அந்த மரத்தினுடைய கிளையை விட்டுவிடு என்று சொல்வதும் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு கதை. அந்த கதையினுடைய தொடர்ச்சியாக நான் இப்படி கற்பனை செய்து பார்க்கின்றேன். பற்றியிருக்கும் கிளையை விட்டுவிடு என்று கடவுள் சொன்னதும் கொஞ்ச நேரம் அந்த மனிதன் யோசிக்கின்றான். பின்னர் இன்னும் உரத்த குரலில், வேறு கடவுள் யாராவது இருக்கின்றீர்களா என்னை காப்பாற்ற என்று அலறுகின்றான். இயேசுவை போன்ற இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அந்த சூழலில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார்கள் என்றும் கற்பனை செய்து பார்க்கலாம். கடவுள் அந்த கிளையை விட்டுவிடு என்று சொன்னதும் அவர்கள் அந்த கிளையை ஆனந்தமாக விட்டுவிடுவார்கள். இதில் என்ன அற்புதம் என்றால், அந்த கிளையை அவர்கள் விட்டதும் அதள பாதாளத்தில் கீழே விழுவதற்கு பதிலாக மேலே பறக்க ஆரம்பித்திருப்பார்கள். இயேசுவுக்கு இப்படி ஒரு அற்புத உணர்வு அந்த யோர்தான் நதியில் ஏற்பட்டது. எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் கடவுளை நம்பி இயேசு அந்த நதியில் தன்னுடைய பணியில் இறங்கினார். ஏழை, பணக்காரன், ஆண்டான், அடிமை என்று பிளவுபட்டு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு சமுதாயத்தை பார்த்து பார்த்து அலுத்துவிட்ட யூத மக்கள் எப்போது இந்த வேறுபாடுகள் மறையும் என்று காத்து கிடந்தனர். இந்த வேறுபாடுகள் மறையும், மலைகள் தாழ்த்தப்படும், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படும் என்று ஏசையா போன்ற இறைவாக்கினர் பலர் பல 100 ஆண்டுகளாக கூறி வந்திருக்கின்றனர்.
இறைவாக்கினர் ஏசையா, அதிகாரம் 40. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கின்றார் உங்கள் கடவுள். குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலைநிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும்.
இந்த இறைவாக்குகளை உண்மையாக்கும் முயற்சி போல இருந்தது இயேசுவினுடைய இந்த செயல். மக்களோடு மக்களாக கலந்து வந்த இயேசுவை கண்டு அவருக்கு திருமுழுக்கு அளிக்க இருந்த யோவானுக்கு அதிர்ச்சி. எனக்கு பின் வருபவர் என்னைவிட உயர்ந்தவர் என்று அவர் மக்களிடம் அடிக்கடி கூறி வந்தார். அந்த உயர்ந்த தலைவர் இதோ இங்கே நிற்கிறார் பாருங்கள் என்று உரத்த குரலில் கூவ நினைத்தார் யோவான். இயேசு அவரை அமைதிப்படுத்தி திருமுழுக்கு பெறுகின்றார். இயேசுவின் இந்த அற்புதமான பணிவான செயல் விண்ணகத் தந்தையை மிகவும் மகிழ்விக்கின்றது. தன்னுடைய மகன் அழகான அர்த்தமுள்ள ஒரு செயலை செய்யும்போது நெற்றியில் முத்தமிட்டு ஆசீர்வதிக்கும் அரவணைக்கும் பெற்றோரை நாம் பார்த்திருக்கின்றோம். நாமும் இந்த ஆசீர் அரவணைப்புகளை பல நேரங்களில் பெற்றிருப்போம் இல்லையா? அதுதான் அன்று யோர்தானில் நடந்தது. மக்களோடு மக்களாக தன்னை முழுவதும் இணைத்து கொண்ட இயேசுவை கண்டு ஆனந்த கண்ணீர் பொங்க தந்தையாம் இறைவன் சொன்ன வார்த்தைகள், என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன். அன்பு நெஞ்சங்களே, உள்ள பூரிப்புடன் உன்னத இறைவன் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் சொல்ல காத்திருக்கின்றார். நம்மையும் வாரி அணைத்து உச்சி முகந்து இந்த அன்பு மொழிகளை அவர் சொல்லும் வண்ணம் நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள அதே இறைவனின் ஆசீரை நாம் வேண்டுவோம்.
திருமுழுக்கு இஞ்ஞாயிற்குரிய சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.